ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்மத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கவும் லண்டனில் இருந்து பெத்தேல் மிஷனரி சபையின் போதகர் பாச பிரபா அவர்கள் நம்மத்தில் வந்திருக்காங்க. ஒரு காலத்தில் நாங்கள் ஒன்றாக இருந்து ஒரு சபையிலிருந்து ஒரு வீட்டிலிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறோம். காலம் வந்தபோது தேவனுடைய சித்தத்தின்படி அவர் லண்டனுக்கு போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சபையை ஆரம்பித்து அந்த பட்டணத்தில் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். சோ இங்கே நாங்கள் இங்கே அவர் எங்களோடு இருந்த காலத்திலே கேம்ப் கேம்பாக அவர்கள் ஏறி இறங்கி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவித்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு தரிசனத்தோடு இரவு பகலாக இந்த தேசத்தில் பல ஆயிரங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படியே இன்னைக்கு லண்டனில் போயும் அங்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து தேவர் ராஜ்யத்துக்கென்றும் ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்கென்றும் வாழ்ந்து கத்தரிக்கொண்டு ஒரு சபையை கட்டி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வர்றார்கள். ஒரு காலத்தில் நான் பேசும்போது அவர்கள் உட்கார்ந்து கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பேசும்போது நான் உட்கார்ந்து கேட்கிற காலம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று பைபிள் சொல்லுது. சோ அப்படியான ஒரு ஒரு காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும்படி நான் ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். ஆகவே எங்கள் மூலமாக எங்களோடு இருந்து எங்கள் மூலமாக ஊழியங்களை கற்று இன்றைக்கு பற்பல இடங்களிலும் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து பலர் ஊழியங்களை செய்து வர்றார்கள். ஆண்டவர் நாமத்து மகிமுண்டாகட்டும். அப்படியான விதத்திலே இன்றைக்கு பாசப்பிரபா அவர்களும் நம்மத்தில் வந்திருக்கிறார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. ஆகவே இன்றைக்கு அந்த தேசத்திலும் இலங்கைக்கும் போய் அங்கும் பல கூட்டங்களை செய்து பல ஆயிரங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபைகளில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து சபைகளுக்கு பலமாகவும் கடந்த இந்த வருஷம் போய் வந்திருக்கிறார்கள். பவுனியால் இருக்க கேம்புகளுக்கும் அவர்கள் போய் சபையால் ஊழியம் செய்திருக்கார்கள், உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியா இந்த நாட்களே ஆண்டவர் அவரை வலிமையாக பயன்படுத்தி வர்றார், பாய்த்து வர்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆகவே உங்கள் சபையிலே நான் அருமையான போதர் நான் வரவேற்க விரும்புகிறேன். தயவு செய்தோ நாம் கரைகள் தட்டி அவரை அன்பான வரவேற்பேன்.
ஹலலூயா. சந்தோஷமா இருந்தா சத்தம் வர ஆமின்னு சொல்லுங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டா, ஒரு பிரின்சிபலுக்கு முன்னால் இருந்து பாடம் நடத்தல. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கோ தெரியல. உங்களுக்கு கற்றுத்தந்த டீச்சர் இல்லாட்டி ஒரு பிரின்சிபலுக்கு முன்னால நீங்க டீச் பண்றது இல்லாட்டி நீங்க பாடம் நடத்துவது என்பது கஷ்டம். ஆகவே போதுகிற வழியில இல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இந்த தேசத்தில் இப்பொழுது திங்கட்கிழமை நான் கடந்து வந்தேன். சில பட்டணங்களுக்கு நான் கடந்து போனேன். காலையில் ஒரு சர்வீஸுக்கு நான் போனேன். ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் போகும் பொழுது அந்த பட்டணங்களிலே அந்த தெருக்களிலே பேக்குகளையும் தூக்கி கொண்டு எங்களுடைய வேனுகளில் நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவித்த அநேக பட்டணங்களில் கர்த்தர் பெரிய திருச்சபைகளை கட்டி எழுப்பியிருக்கிறார். அவளை பார்க்கும் பொழுது ஒரு நாளும் கர்த்தருக்காக நடக்கிற நடை இல்லாவிட்டால் அவருக்கு ஆக ஓடுகிற ஓட்டம் ஒரு நாளாகும் வீணாகாது, ஒரு நாளும் அது வீண் போகாது என்பதை காணும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. நான் ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே இந்த தேசத்திலே வாழ்ந்த நாட்களிலே எனக்கு ஒரு அடைக்கல பட்டணம். நாங்கள் ஒரு வீட்டிலே சந்தோஷமாய் இருந்து ஊழியத்தை செய்து மிகுந்த வைராக்கியமாய் என்னுடைய வாழ்க்கையில நான் இன்றைக்கு ஒரு பிரசங்கியாராய் கர்த்தருடைய ஒரு சுவிசேஷகனாய் ஆண்டவருக்கு ஒரு சபையை நடத்துகிற ஒரு மேய்ப்பனை நான் ஊழியத்தை செய்கிறேன் என்றால் எனக்கு கர்த்தர் தந்த தகப்பன்மாரிலே பாஸ்டர் சிவசி அவர்களும் மிகுந்த பொறுப்பு வாய்க்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் நான் பாஸ்டர் பிரசங்கித்து முடித்த பிற்பாடு நான் என் மனதிலே சொல்லுவேன், ஒரு நாள் வரும் இவரை போல நான் பிரசங்கிப்பேன். என்னுடைய மனதிலே நான் சொல்லியிருக்கிறேன், நான் வேன் ஓடுவேன், அதிகமாய் நான் வேன் ஓடுவேன். 100 கிலோமீட்டர் போய் ஆக்கள் இறக்கி போட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு மணித்தியாலம் இருக்கும். அந்த ஒரு மணி தியாலத்தில் பாஸ்டர் பிரசங்கிச்சத நான் அப்படியே பிரசங்கிப்பேன். வேன்ல தனியாக ஒரு பைத்தியக்காரனை போல 9 ஆண்டுகள் ஊழியம் செய்துவிட்டு நான் திரும்பி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில விசா இல்ல, வேலை இல்ல, வீடு இல்ல, ஒன்றும் இல்ல. ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்த ஊழியம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று திரும்பி பார்த்திருக்கிறேன். ஆனால் என் ஆண்டவருக்கு மகிமைக்காக நான் சொல்லுகிறேன், அந்த ஆண்டுகளிலே நான் படித்த பாடங்கள், எனக்கு கற்றுத்தந்த ஆண்டவர் காரியங்கள் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கத்திரதை மாற்றி வருகிறார். தேவனுக்காக செலவழிக்கிற நேரங்கள் காலங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. நான் உடைந்து போன நேரங்களிலே, நொந்து போன நேரங்களிலே, இனி என்ன செய்வேன் என்று தவித்த வேளைகளிலே எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்ற அளவிலே நான் ஒரு தடவை நான் அழுதேன். எனக்கு மனமுடைந்து நொறுங்கி போய் எல்லாம் முடிந்தது, நான் போகிறேன் என்ற நிலைமையில் அழும் பொழுது எனக்கு பின்னாலேயே வந்து என்னை கட்டி அணைத்து, நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிற ஆண்டவர் ஒரு நாள் உன்னை பாவிப்பார். அந்த என்னை அணைத்துக் கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்கிறேன். நான் சொல்லுகிறேன், ஒன்றும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில இனி எனக்கு எதுவும் இல்லை என்கிற நிலைமைக்கு நான் கடந்து போன நேரங்களில் என்னை கட்டி அணைத்து எனக்கு நீ பயப்படாத என்று சொல்லி மீண்டும் சபைக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை பலப்படுத்தி தன்னுடைய வீட்டிலேயே கொண்டு போய் வைத்து மாத கணக்கிலே அந்த வீட்டிலே நான் தங்கியிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தபடினால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு நிலையான உண்மையான ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். நான் அதற்கு மிகுந்த நன்றி உள்ளவனா இருக்கிறேன். நான் இங்கு பிரசங்கிக்க வரவில்லை, உண்மையாகவே போதகருக்கு, என்னுடைய சகோதரிக்கு, என்னுடைய சகோதரி குடும்பத்தாருக்கு, இந்த சபையாருக்கு நான் நன்றி சொல்லவே வந்திருக்கிறேன். உண்மையாய் நான் சொல்லுகிறேன், நன்றி சொல்லவே நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த காலம் சில வேளை இந்த சபையில இருக்கிற நீங்கள் சிலர் யோசித்துக் கொண்டிருக்கலாம், பல வருஷங்களாய் இப்படியே கடந்து போகிறதே, பல வருஷங்களாய் நான் இப்படியே இருக்கிறேனே. பல நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இடத்திலே உட்கார சொன்னார், கர்த்தர் ஒரு இடத்திலே எங்களை நிற்க சொன்னால், கர்த்தர் ஒரு இடத்திலே எங்களை அமர சொன்னால் அங்கு அமர்ந்திருப்பது நல்லது, சும்மா இருக்க சொன்னால் சும்மா இருந்தால் நல்லது. அந்த காலத்துக்கேற்ற விதமாய் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் கர்த்தர் இருக்க சொன்ன இடத்திலே யோசேப்பு இருந்ததினால் ஒரு நாளிலே அவனை சவரகன் கையில கொடுத்து அவனை சுத்தம் பண்ணி ஒரே நாளிலே ராஜாவின் சமூகத்துக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். என்னுடைய வாழ்க்கையில 16 ஆண்டுகள் ஒரு மெய்ப்பனுக்கு கீழாக இருந்து, ஒரு என்னுடைய ஊழியக்காரருக்கு கீழாக இருந்து நான் தைரியமாய் சொல்லுவேன், நான் ஒரு ஊழியக்காரனாய் ஊழியம் செய்யவில்லை, நான் ஒரு அடிமையாயிருந்து ஊழியம் செய்தவன். எந்த நேரத்தில் 24 ஹவர் சர்வீஸ் எங்களுடைய பாஸ்டரோடு நான் இருக்கிற நாட்களிலே எங்களுக்கு நேரம் காலம் கிடையாது. எங்களுக்கு வேலை இப்ப லண்டன்ல சபைக்கு வாங்க என்று சொன்னா சபையில் ஊழியம் செய்ய வேண்டாம், சரியான தூரம் என்று சொல்லுவார்கள். எவ்வளவு தூரம் என்னென்று வாரது, எத்தனை கிலோமீட்டர் என்று பார்த்தா 30 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர் 25. எனக்கு சரியான கோபம் வரும். நாங்கள் ஒரு ஆத்மாவுக்காக 500 கிலோமீட்டர் ஓடினவர்கள். என்ன பாச, ஒரு குடும்பத்துக்காக எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு. ஒரு வயோதிப குடும்பத்துக்காக நாங்கள் 300 கிலோமீட்டர் போனோம். போய் அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்ன பொழுது அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது ஞானஸ்தானம் எடுக்கிற வேளையில் அவர்கிட்ட கேட்டோம், நீங்க ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க ஏன் இந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுத்தீங்க. அவர்கள் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா, என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்னை தேடி வரவில்லை. ஒரு துளையான இடத்திலே 300 கிலோமீட்டர்ல நாங்கள் இருக்கிறோம், என்னுடைய சொந்த இடத்துக்கு என்னுடைய சொந்த பிள்ளைகள் தேடி வரவில்லை. ஆனால் நீங்கள் தேடி வருகிறீர்களே, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் உண்மையான இறைவன் என்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி கடந்து போய் என்னிடத்தில் ஒரு வேனை தரும் பொழுது 25,000 கிலோமீட்டர் ஓடின வேனா இருக்கும், நல்ல புது வேனா இருக்கும். நான் திரும்ப துறப்பை கொடுக்கும் பொழுது 3.5 லட்சம் ஓடி இருக்கும். இப்படி எத்தனையோ வேனுகள் ஓடினோம், எத்தனையோ காரியங்களை செய்தோம். நான் இன்றைக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன், நீங்க இன்றைக்கு செலவழிக்கிற ஒரு நிமிஷம், நீங்க இன்றைக்கு செலவழிக்கிற ஒரு சதம், நீங்க இன்றைக்கு செலவழிக்கிற ஒரு ஒரு நாளை தன்னும் ஒரு சதத்தை தன்னும் கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். இதை நான் கண்டு வந்து சொல்லவில்லை, என்னுடைய வாழ்க்கையில சாட்சியாய் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், யாக்கோபை போல கோலும் தடியுமாய் போனேன், ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேக், இந்த ஜெர்மன்ல இருந்து போகும் பொழுது எனக்கு கண்ணீரும் அழுகையும், ஆண்டவரே இதுக்கு இதுதானா என்னுடைய முடிவு, இதுதானா, இதற்கு தானா. லண்டன் போனேன், லண்டன் போய் அங்கு பல ஆண்டுகள் அப்படியே சில காலங்கள் போனது. அங்கு போய் அதை விட ட்ரைனிங், எனக்கு தனித்து கொண்டு போய் வெளியே சொல்ல முடியாத துக்கங்கள், வேதனைகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், ஆண்டவரே போதும், இனி நான்
ஒன்றுமில்லை எனக்கு என்கிற நிலைமை வரும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த நாளிலே ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற யாரும் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். என் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் என்னுடைய ஊழியத்தில் நீ தரித்திரு. என்ன நடந்தாலும் சரி, என்னதான் நிலைமைகள் மாறினாலும் சரி, நீ இரு. அந்த இடத்துல நான் இருக்க ஆரம்பித்து நான் சொல்லுகிறேன், சபை ஆரம்பித்து பொழுது இது 4வது ஆண்டுக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே சபை வளர்ந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்ல முக்கால்வாசி தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றி விட்டார். மிகுதி காரியங்களை நிறைவேற. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நான் இன்றைக்கு இதுல வந்து நிற்கும் பொழுதே என்னுடைய சரீரம் எல்லாம் நடுங்குகிறது. எனக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சபையில இந்த போதருக்கு முன்னால வந்திருந்து போதிக்கிறதுக்கோ ஊழியம் செய்யறதுக்கோ எந்த தகுதியுமே இல்லாத வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பேரெல்லாம் அறிவில்லாதவன், ஒரு வித்தியாசமான ஆள், ஒரு முட்கோபம் உள்ளவன். என்னுடைய எனக்கு கிடைச்ச சர்டிபிகேட் எல்லாம் இதுதான். 2 தடவைகள் நான் சிறைச்சாலையில் இருந்தவன். 2 தடவைகள் சிறைச்சாலையில் இருந்து போதவச கடத்தல்காரரோடு என்னுடைய வாழ்க்கை அழிகிற தருவாயில் இருக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தார், இந்த அந்த நான் வளர்ந்து ரட்சிக்கப்பட்ட சபையார் செய்த அந்த ஜெபத்தினாலே கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், லண்டன்ல சார்ஸ் பிரின்ஸ் இருக்கிறாரோ இல்லையோ, நான் ஒரு பிரின்ஸாக இருக்கிறேன். ஹல்லேலூயா! என்னை தேவன் அவ்வளவுக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், அறிக்கை செய்கிறது. பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு போனா என்ன, லண்டன்ல எங்க போனாலும் நான் சொல்ற ஒரு காரியம், ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஹாப்பியஸ்ட் பாஸ்டர் இந்த லண்டன்ல நான் தான். ஹல்லேலூயா! பாஸ்டரா இருக்கிறதை நான் கவலைப்பட இல்லை, பாஸ்டரா இருக்கிறதை விட்டு நான் வேதனைப்பட இல்லை. ஏன் இந்த வேலைக்கு வந்தேன் நான் கவலைப்படவே இல்லை. கர்த்தர் என்னை டேர்ன் பண்ணினார். ஒரு நாட்கள் கடந்து வந்தது, கர்த்தர் அந்த டேர்ன் பண்ணின நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வருகிறார். நன்றைக்கு ஒரு காரியம் சொல்லட்டா, உங்களுக்கு கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான். அவர்களுக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதல்லவா? இந்த சபையில் உங்களோட மேய்ப்பன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அல்லவா? அந்த காரியங்களை நீங்க எழுதி வச்சிருந்தா, அந்த காரியம் உங்க மனதில் இருந்தா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன், ஒரு நாள் வரும் அந்த தீர்க்க தரிசன நிறைவர். அனுபவித்து நான் சொல்லுகிறேன், அதை கண்டு நான் சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சொன்னார்கள், நீ போதவர்களுக்கு போதிப்பா என்று. உண்மையா சொல்லுகிறேன், சாரால் சிரித்ததை போல நான் சிரித்தேன், சாரால் நகைத்ததை போல சிரித்தேன். என்ன போதகர்களுக்கு நான் போதிக்கவா? போதிக்கவே எனக்கு தெரியாது. சொல்ல போனா தமிழே எனக்கு வராது, பேசவே எனக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சு போட்டியா பேச்சா, ஒரு காரியத்தில் பங்கு பற்றினதில்ல, பாடினதில்ல. எனக்கு ஒன்றுமே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிதடி தான். சின்னன்ல இருந்து 4வது வகுப்புல இருந்து ஓயல் வரைக்கும் அடிபொடிப்படுறது என்ற வேலை. வெளிநாட்டுக்கு வந்தும் அடிதடியாலேயே ஜெயில இருந்தேன். எனக்கு தெரிந்தெல்லாம் அதுதான், பேசவே வராது. ஆனால் கர்த்தருக்காக நான் பேச ஆரம்பித்த பொழுது கர்த்தருக்காக தீர்க்க தரிசனம் எனக்கு சொல்லப்பட்டது, நீ போதவர்களுக்கு போதிப்பார். இலங்கை தேசத்துக்கு நான் பாச சொன்னது போல, இலங்கை தேசத்துக்கு நான் கடந்து போன பொழுது எனக்கே தெரியாது நான் ஏன் போனேன். அந்த ஏப்ரல் மாதத்தில் நான் போய் இறங்கும் பொழுது யுத்த மேகம் சூழ்ந்து தேசம் ஒரு இருண்ட கண்டத்தை போல இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் என்னை கொண்டு போன. உண்மையா சொல்லுகிறேன், அந்த தைரியமோ அந்த காரியமோ எனக்கு இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னார் நீ போன். தயக்கத்தோடு போய் மனைவியிடத்தில் சொன்னேன், கர்த்தர் என்னை தேசத்துக்கு போட்டுறா, நான் போறேன். மனைவியும் சம்மதித்தார்கள், சபையாரும் ஆசீர்வதித்தார்கள். ஜெபம் உபவாச நாட்கள் 21 நாட்கள் சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ண நான் தேசத்துக்கு போனேன். தேசத்துல போய் ஆண்டோடு சுத்த கிருபையினாலே ஏர்போர்ட்டிலோ போர்டர்களோ ஒரு பிரச்சனை இல்லாம பவுனியாவிலே திருவண்ணாமலையில யாழ்ப்பாணத்திலே போய் கூட்டங்களை வைத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் போதகர்களில் இருந்து ஜனங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது அந்த தேசத்திலே போய் ஊழியம் செய்ய கிட்டத்தட்ட ஒரு 250 பாஸ்டர்ஸுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்களை தைரியப்படுத்தி, சீனியர் பாஸ்டர்ஸ், வயது முதிர்ந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்னை தழுவி, இந்த தேசத்திலே இந்த நேரத்திலே தேசத்துக்கு வந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு செய்தியை கொடுத்து நல்ல ஒரு சாப்பாடு அவர்கள் அரேஞ்ச் பண்ணி கூட்டங்களை வைத்து கேம்பிலே வவுனியாவில் இருக்கிற ஒரு பெரிய முகாமுக்கு போய் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஜெனரலை அந்த ஆமி பெரியவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் போய் அவரோடு பேசினேன், நான் சிங்களம் பேச தெரிஞ்சபோது நான் போய் பேசினேன். பேசின பொழுது அவரிடத்துல கேட்டேன், கேன் யூ கிவ் மீ ஒன் சான்ஸ், ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தருவீங்களா? அவர் கிட்ட என்ன செய்யணும்? நான் சொன்னேன், இங்க ஒரு கூட்டம் நடத்த நான் விரும்புறேன், ஜனங்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல விரும்புறேன், நான் ஒரு ஒரு பாஸ்டர், நான் இப்படி லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க ஒரு சான்ஸ் தரணும். ஓகேண்டா, இதை விட ஒரு பெரிய ஹோல். அவரே ராணுவத்திட்ட சொல்லிவிட்டார், ஒவ்வொரு கட்டிடமா போய் சொல்லுங்க, இப்படி ஒரு ரெவரன் வந்திருக்க, ஒரு ஃபாதர் வந்திருக்க, கூட்டம் நடக்க போது வாங்க. மண்டபம் நிறைய வெளியும் உள்ள அளவுக்கு ஜனங்கள் வந்தாரு. சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி நான் பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ண முடிவில் ஜெபம் பண்ண வந்து மக்கள் கண்டி ஒன்றுமே இல்லை, கையில ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து தான் உங்கள் நம்பிக்கை. அத்தனை பேரும் முன்னால வந்து ஜெபம் பண்ணினார். எனக்கு வேர்த்து கொடுத்து வாமியாவில் உள்ள அந்த வெக்கம் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள அவ்வளவு நினைக்கிற நூற்று கணக்கான மக்களுக்கு ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த ஜெனரல் புற வந்து தேங்க்ஸ் பண்ணினார். புற என்னோடு வந்த பாஸ்டர்ஸுக்கு சொன்னார், நீங்க அடிக்கடி வாங்க, இந்த கதை உங்களுக்கு திறந்திருக்கும். புற ஹாஸ்பிட்டல்ல முட்டல் தரம், 1000 பேர் செத்து 1500 பேர் காயப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பஸ்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வவுனியா ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறேன். நானும் இன்னொரு 11 பாஸ்டர்ஸும் அந்த வவுனியா ஹாஸ்பிட்டல் உள்ளுக்கு போக இலவு பண்ண இல்ல. இப்படி ரத்தம் ஊத்து பஸ்ஸால இறக்கும் பொழுது ரத்தம் ஊத்துகிறதை கண்ணால் பார்த்தேன். நாங்கள் எங்களை உள்ளுக்கு விடமாட்டோம் என்னட்டார். உள்ளுக்கு நீங்க போக முடியாது, போனால் உங்களுக்கு மைண்டுக்கு அவுட் ஆகும், அவ்வளவு காயங்கள். அவ்வளவு ஒரு 7 பேர் நாங்கள் நிற்கும் பொழுதே உள்ளுக்கு ஓடிக்கொண்டு போயிட்டு பிறகு வெள்ள துணியால போத்தி கொண்டு வெளியே கொண்டு வந்தார்கள். சீரியஸ் ஆகி கொண்டு வந்தவர்கள் செத்து போனார்கள். அப்படி ஒரு 7-8 பேர் அன்றைக்கு செத்து போனது எங்க கண்களை பார்த்தோம். உள்ளுக்கு போக எங்களை விட இல்லை. ஆனா நாங்க வாசலுக்கு போயிட்டு பஸ் போகும் உள்ளுக்குள்ள அந்த பஸ்ஸோட சேர்ந்து நாங்க எல்லாம் உள்ளுக்கு போயிட்டோம். ஆமிக்காட்ட பொமிஷன் இல்லாமலே உள்ளுக்கு போயிட்டோம். உள்ளுக்கு போன பிறகு அங்க உள்ளுக்குள்ள இருந்தவர்கள் நினைத்தார்கள், நாங்க பொமிஷனோடு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் கொண்டு போன உடுப்புகள் காரியங்கள் எல்லாம் பின் மதிலால் இறக்கி அப்படி கொண்டு போய் நூற்று கணக்கான மக்களுக்கு நான் சொல்றேன், இப்படி ஒரு காட்சியங்கிற வாழ்க்கையில நாங்கள் பார்க்கவே கூடாது. இளம் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வயது முதிர்ந்த ஒரு அப்பா, ஒரு ஒரு கொரிடோர் ஆளு அப்படியே ரெண்டு போய் படுத்திருக்கிறார். நினைக்கிற ஒரு 85 வயசு இருக்கு. அவர் அப்படியே படுத்திருக்கிறார். அவருடைய தலையில ஒரு இவ்வளவு ஆழமான ஒரு ஓட்டை, அதை சுற்றிலும் ஒரு 1000 இளையான் தலையை மொய்க்குது, அப்படியே தலையை மொய்க்குது. கையில இளையான் அப்படியே படுத்திருக்க, அவருக்கு ஒன்றும் தெரியல. போய் தட்டி கேட்டோம், அப்பா என்ன நடந்தது? 6-7 நாட்களாய் சாப்பிட இல்லை. சாப்பிடாததுனால அவருக்கு அந்த மயக்கம், அந்த மயக்கத்தில் அவர் அப்படியே விழு. நாங்க எல்லாம் அவரை தூக்கி எடுத்து அவருக்கு சரத்தை கட்டி நேசிட்ட சொல்லி உள்ளுக்குள்ள கொண்டு போனோம். எத்தனையோ பேரை ஓட்டில் எடுக்க இல்ல, உள்ளுக்கு கொண்டு போக இல்ல. காரணம் என்னன்னு சொன்ன, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போடுற உடுப்பு இல்ல. உடனே 2 பாஸ்டர்ஸ் அனுப்பி உடனே டெய்லர்ஸ்ட சொல்லி ஆர்டர் பண்ணி சும்மா அந்த நாங்க ஞானஸ்தானத்துக்கு போடுற உடுப்பை போல உடுப்புகளை தச்சு 50 உடுப்பு உடனே கொண்டு வந்து கொடுத்து ஆபரேஷனுக்கு உள்ளே எடுத்தாரு. நான் சொல்லுகிறேன், எங்கள் தேசம் படுகிற பாடு, பட்ட பாடு, இன்றைக்கும் எங்கள் மக்கள் கடந்து போகிற இந்த வேதனை நாங்க பார்க்கறது கொஞ்சம். இங்க வேற காரியங்கள் தான் பூதாகாரமாய் சொல்லுவார்கள். ஆனால் எங்கள் மக்கள் பட்ட கஷ்டம் அது சொல்லில் அடங்க. ஒரு பிள்ளை படுத்திருந்தா, ஒரு 17 வயது பிள்ளை, எனக்கு அந்த முகம் இப்பொழுது என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு ஒரு நல்ல பிரகாசமான ஒரு முகம், சிரித்தபடி இருந்தார். நான் போய் அவரோட பேசினேன், எத்தனை நாளா இங்க இருக்கிறீங்க? 3 நாட்களாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன். அவருக்கு பெட் இல்ல, கீழே தான் படுக்கப்பட்டிருந்தாரு. அப்ப நான் ஒரேஞ்ச் அப்பிள் அதுகளும் உடுப்புகளும் கொண்டு போய் நான் சொன்னேன், இதை பிடிங்கம்மான்னு சொல்லி. அதுல வையுங்க அங்கிள் சொன்னார்கள், கையில வாங்க இல்ல. அப்ப நான் கேட்டேன், ஏன் அம்மா நீங்க கையில வாங்க இல்ல? சிரித்து கொண்டே சொன்னார்கள், ஒரு செல் துண்டு கழுத்துல பட்டது நிமித்தம் இந்த கழுத்துக்கு கீழே ஒரு உணர்வும் இல்ல, ஒரு உணர்வும் இல்ல, ஒன்னும் தெரியாது. சொல்ற நீங்க வெட்டுனாலும் எனக்கு தெரியாது. கையை வாங்கல, அதுல பக்கத்துல வாங்க. அது யோசிச்சு பாருங்க, 17 வயது பெண் பிள்ளை, இப்படி நூற்றுக்கணக்கான கேஸ். ஆனா அந்த பிள்ளை நாளைக்கு பெட்டால வீட்டை போனா என்ன செய்யும்? என்னுடைய மனதில் நான் போய் அப்படியே தலையோடு அணைச்சு வச்சுக்கொண்டு ஆளாளன்னு அழுதுனா இருந்து, என்னத்துக்கு ஆண்டவர, என்னத்துக்கு இந்த நிலைமை? அந்த பிள்ளைக்கு இனி வாழ்க்கை இல்லை. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தால் ஒழிய ஒரு காரியமும் கீழே வேலை செய்ய. ஒரு தம்பி பெட்டில் இருக்கிறான், நல்ல வாட்டசாட்டமான தம்பி. அவரை போய் நான் சந்திச்சேன், அப்படி பெட்ல இருக்கிறேன். நான் கிட்ட, நீங்க ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்க? அவரை பார்த்த நல்ல அழகான திட்டகாத்திரமான ஒரு தம்பியோட, அவர் ஒரு கராட்டி மாஸ்டர். அவர்கிட்ட கேட்டு, நீங்க ஏன் இருக்கிறீங்க? சிரித்தா, சிரித்து போட்டு பெட்ஷீட் விளக்கினா இவ்வளவுத்தோட 2 காலும் இல்லை. 2 நாளைக்கு முதல் கால் எடுத்துட்டார். எத்தனையோ பேருக்கு நாங்க உடுப்பு கொண்டு கொடுத்தோம். கொடுத்தவர்கள் எல்லாம் சொன்ன பதில், எங்களுக்கு கால் எடுக்க போறாங்க ஃபாதர், எங்களுக்கு கால் எடுக்க போற. அந்த செல் துண்டுகள் பட்டால் எலும்ப நொறுக்கிடும், உள்ளுக்குள்ள சேதம் அடைஞ்சிடும். நாச்ச மண்டல் போக முடியாது ஹாஸ்பிட்டலுக்குள்ள. ஏன்னா ரத்தத்தோட தான் உடுப்புகள். நாங்க முதல் உதவிதான் நாங்க செய்தது. சரம், ஒரு துவாய், ஒரு சரம், ஒரு சோப். ஒரு ஐயாவுக்கு நான் சோப் கொடுத்தேன், ஐயா நீங்க இந்த துவாய் சரங்களோட இதை போட்டு நீங்க பாவீங்கன்னு சொல்லி ஒரு சோப். அதை வேண்டி போட்டு கண் நிறைஞ்சு சொன்ன, தம்பி நீ நல்லா இருப்பறா சார். நான் குளிச்சு ஒரு 2 கிழமைக்கு மேலே ஆச்சு. எங்களுக்கு தெரியுமா சோப்பினுடைய வலு, சரத்தினுடைய வலு, ஒன்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் போய் உடுப்ப கொடுத்தவனே வேட்டி போட்டு அப்படியே அழுது கொண்டு நிற்கிறாள். அவங்களுக்கு குளிக்க இயலாது, கட்ட இயலாது. அது நாம் போனது உச்ச கட்டத்தில். அதுக்கு பிறகு இன்னும் ஆயிரங்கள் வந்து இப்ப கேம்ப்ல இருக்கிறார். இதெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் கர்த்தருடைய சுத்த கிருபையினால அந்த நாட்கள்ல போய் வந்து நாங்கள் நிறைய உடுப்புகள் அனுப்பி காரியங்களை செய்யறோம். உங்களுக்கு என்ன ஆகுமோ தேசத்துக்காக செய்யுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனையோ போதகர்கள் தங்கள் சபைக்கு கிடுகு மெய்யறதுக்கு காசு இல்லாம இருக்கிறார்கள். அதற்காய் மாதக்கணக்கு ஜெபம் பண்ணுகிறார்கள். சில போதகர்கள் சைக்கிள் இருக்குது, கொஞ்சம் தூரத்துக்கு கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்ய ஒரு மோட்டார் சைக்கிளுக்காக வருஷக்கணக்காய் ஜெபம் பண்ணுகிறார்கள். எத்தனையோ காரியங்கள் இல்லாமல் போதகர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். என்ன செய்வது? இத்தனையும் கடந்து கர்த்தர் இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. ஆனால் உண்மையாய் சொல்லுகிறேன், தேவனங்களுக்கு செய்த பெரிய கிருபை, அதற்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம், அதுக்கு உண்மை உள்ளவர்களா இருப்போம். கர்த்தர்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் நீதிமான்கள் என்பதாலோ, அவர்களை காட்டிலும் பரிசுத்தவான்கள் என்பதாலோ, அவர்களை காட்டிலும் நாங்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்பதாலோ கர்த்தரங்களை கொண்டு வர இல்லை. அவருடைய சுத்த கிருபை அடுத்தது எங்களை ஆசீர்வதித்தது. நாங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ. ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தமானால் இந்த வருஷம் டிசம்பர்ல வருகிற வருஷங்களில் நான் மீண்டும் இலங்கைக்கு போக இருக்கிறேன். பாஸ்டர்ஸை கூப்பிட்டு பெரிய கான்ஃபரன்ஸ்கள் நடத்துறதுக்கு எல்லாம் திட்டம் போட்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இந்த காலத்தில் தேசத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ரோமர் எழுதின நிருபம் 12:2. ரோமர் எழுதின நிருபம் 12:2.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேசந்தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
இந்த அருமையான நாளிலே எங்களை ஒன்று கூட்டி உண்மை ஆராதிக்க வைத்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நாளிலே நாங்கள் கேட்கப் போகிற உம்முடைய வார்த்தைகள், தேவரீர் பேச போகிற உம்முடைய திருவார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒழுந்து போனாலும் ஒழியாத வார்த்தைகள். தேவரீர் கண்மலையை நொறுக்கிற சம்மட்டியான உம்முடைய வார்த்தைகள், கேதுரு மரங்களை முறிக்க செய்கிற உம்முடைய சத்தம் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பூரணமாய் உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே வருவதாக. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல எங்கள் மத்தியிலே இன்றைக்கு உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறதற்காய் சோஸ்திரம். எல்லாவற்றிலும் முடிவிலும் கடைசியிலே சகல காரியங்களிலும் உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. சகலவற்றவங்களுடைய கரங்களிலே தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த ரெண்டு வசனங்களும் என்னுடைய திருச்சபையில நான் கடந்த 6 மாதங்களாக பேசிக்கொண்டிருக்கிறேன். டிசம்பர் மாதத்தில் இருந்து இல்ல 8 மாதங்கள் ஆயிடுச்சு. தொடர்ச்சியா இந்த ரெண்டு வசனங்களை வைத்து நான் ஒரு காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் மிக 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 முக்கியமான ஒரு காரியத்தை நான் தொடர்ந்து சபையில பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிரசங்கம், என்னுடைய ஊழியம் கர்த்தர் எனக்கு தந்த கிருபை நான் நினைக்கிறேன். ஆண்டவர் தந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு என்னன்னா, ஒரு டீப்பான ஆபரேஷன் தான் நடந்து முடியும் பிரசங்க முடிவுல. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு தலையோட பேசி பழக்கம் இல்லை, இருதயத்தோட பேசித்தான் பழக்கம். எப்பயுமே எனக்கு விருப்பம், உங்களுக்கு தெரிந்த ஒரு கதைதான், ஒரு மகன் தகப்பனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்ணார், ஆண்டவரே 1 அடி இறங்கும், ஆண்டவரே 1 அடி இறங்கும். இவர் இப்படியே ஜெபித்து முடித்த பொழுது போதகர் போய் கேட்டார், மகனே நீ என்ன காரியத்தை ஜெபித்தாய், 1 அடி இறங்கும், 1 அடி? எனக்கு அது விளங்கவில்லை, அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மகன் சொன்னான், எங்களுடைய அப்பாவு எத்தனை பிரசங்கம் கேட்டாள், அவருக்கு அது தலையோட போகுது, இனிமேல் கேட்கிற பிரசங்கம் இருதயத்துக்கு இறங்கணும் என்று ஜெபம் பண்ணினேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு நான் செய்யற பிரசங்கம் கூட இருதயத்துக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அருமையான பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கிமார் மத்தியில, நல்ல போதகர் மத்தியில வாழ்ற பிள்ளைகள் நீங்க, அதுல பெரிய ஆழமா உண்டு நான் சொல்ல போறதில்லை. ஆனா சில காரியங்கள், மிக முக்கியமான காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லிவிட்டு நான் கடந்து போக போகிறேன். இந்த முதல் வசனம் சொல்லுகிறபடி, எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் அறிந்து ஆண்டவருக்கு எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். பரிசுத்த வாழ்வுக்காய் நாங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவெடுத்த அன்னுதினமும் பரிசுத்தத்தில் இருந்து பரிசுத்தத்துக்காய் நாங்கள் நாடி நிற்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், இன்னும் எடுக்காதவர்கள் இனி எடுக்க நாங்கள் வாஞ்சியாயிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், வருஷ கணக்காய் ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருடைய ஊழியத்திலே தொடர்ந்து இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற பெயரோடு நாங்கள் வாழ்கிறோம். தேவ ஜனங்கள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இப்படியே சுவிசேஷகர்கள், பல பெயர்களை எங்களுக்கு வைத்து ஒரு நல்ல வர்ஷிப் லீடர், நல்ல நல்ல பெயர்களோடு நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையில ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாவிட்டால் அத்தனையும் வேஸ்ட், அத்தனையும் விரயமாகிவிடும் என்பதற்காக ஒரு பழைய காரியத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் போக போகிறேன். அது என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகனில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்து அப்போஸ்தலர்கள் வரைக்கும் இன்றைக்கு நாங்களும் செய்கிற ஒரு பிரதான பிரசங்கம் என்னவென்றால் மனம் திரும்புங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மனம் திரும்புதல் கிறிஸ்தவ வாழ்க்கையில அனுதினமும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். அதிலும் நான் இந்த செய்திக்கு வைத்திருக்கிற தலையங்கம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் புதிதாகுங்கள். மனம் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும். இந்த இருதயம் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும். நான் ஒரு காரியம் சொல்லட்டா, எங்களோட வாழ்க்கையில நாங்க எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்காக செய்து இந்த இருதயம், இந்த மனம், என்னுடைய ஆத்துமா சரியில்லை என்றால் எல்லாமே பிழைதான். ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன், உள்ளே இருக்கிற காரியம், உள்ளே அந்தரங்கத்திலே என் பிதா என்னை பார்க்கிறார், அந்தரங்கத்திலே என் தேவன் என்னை பார்க்கிறார், அந்தரங்கத்திலே என்ன உண்டு என்பதை என் பரம பிதா அறிந்திருக்கிறார். நான் சொல்றேன், உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நாங்கள் வெளியில இருப்போம். அதை விட வித்தியாசமாய் ஒன்றும் இருக்காது. உள்ளே நல்லவனாய் நல்லன்னு நான் சொல்லட்டா, எங்களை சரீரம் இப்ப நீங்க பாக்குற நான், நான் அல்ல, எனக்குள்ளே ஒரு நான் இருக்கு. எத்தனை பேருக்கா தெரியும், நாங்கள் ஆவியான இப்ப மனுஷர், இப்ப சொல்ல போனா நான் ஒரு ஆவி, தெரியுமா உங்களுக்கு, நீங்க நினைக்கிற செத்தாப்புறதான் ஆவி ஆகுது, அந்த ஆவிதான் எனக்குள்ள இருக்கு, அதுதான் நான், அதுதான் அதான் பவுல் சொன்ன, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொன்ன, இந்த தேகத்தை விட்டு நான் போனால் நலமாயிருக்கு, இந்த தேகத்தை விட்டு நான் கடந்து, இந்த தேகம் ஒரு டெம்பரரி, ஒரு டென்ட், எங்களுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு வீடு, இதற்குள்ளே நான் வசிக்கிறேன். ஒரு காரியம், நான் எப்படி இருக்கிறேன், உள்ளே நான் எப்படி காரியம், ஆவி ஆத்மா சரீரத்திலே, இந்த ஆத்மா என்கிறதின் முதல் காரியம், ஆத்மாவின் பிரதான காரியம் இந்த மனம். இதற்குள்ளே சுய சிந்தை, எங்களுக்குள்ள இருக்கிறதான சுய சித்தம், இந்த எண்ணங்கள், இந்த உணர்வுகள் இந்த ஆத்மாவிலே அடங்கி இருக்கிறது. இப்ப எங்கள மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நான் இருப்பேன், அதை விட மாற்றம் ஒன்றுமே இல்லை. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் ஆகி காலங்கள் கடந்து போகிற இந்த நாட்களிலே உங்கள் மனம் புதிதாகிறதிலே எந்த அளவுக்கு நீங்கள் புதிதாக இருக்கிறீர்கள்? ஒரு ஊழியக்காரனை குறித்து, இவர் எப்படிப்பட்ட ஊழியக்காரன், அவரை கொடுத்து குறித்து கொடுக்கிற சர்டிபிகேட் என்ன, அவர் சரியான முற்கோபக்கார். அப்படியானால் இன்னும் பழசுல இருந்து மாறவில்லை. இவர் இந்த ஒரு ஊழியக்கார், அவ எப்படி, அவ எல்லாம் நல்லது, அவட வாய் சரியில்லை. அவ குறிச்சு என்ன நினைக்கிறீங்க, இவரை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு சர்டிஃபை தருகிறார் எங்களுக்கு, ஒரு ஒரு எங்களை குறித்த ஒரு மதிப்பீடு. தேவனுடைய பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியம் மனம். ஊர்ல வயசு போன ஆக்களை பார்த்திருப்பீங்க, அவர்கள் திண்ணையில இருந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் வாலிபர்களாய் அப்படி தெருவால் போகும் பொழுது பார்த்து சொல்லுவார்கள், ஒவ்வொருத்தர் போகும் பொழுது ஒரு கதை சொல்லுவார்கள், என்ன இங்க போகுது பார் என்று சொல்லி தொடங்கி, எனக்கெல்லாம் நிறைய எதிராளிகள், நிறைய ஆட்சிமார், என்னோட கோபம் என்ன, நான போக்கும் பரத்து நான் எங்கடா போறேன்னு தான் அவள் கேட்கிறேன், எனக்கு எதிரியா எங்க போறேன்னு, அவர்களுக்கு அப்படி தெரியும். அவ போய் வரும் பொழுதெல்லாம் சொல்லுவார்கள், இருந்தா போகுது பார், அண்ணன் இருக்கிறான், நடந்தா புள்ளுச்சாகாது, இவன் இருக்கிறான் ரெண்டு ஒரு கதை சொல்லு, இப்படியே சொல்லி சொல்லி சில பேர் வரைக்குள்ள மெல்ல சொல்லினா, இஞ்ச போகுது, இதுக்கு மனமே சரியில்லை. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, மனம் சரியில்லை.
சபைக்குள்ள இருக்கிற மக்கள் மத்தியில எங்கள் மத்தியில இப்படிப்பட்ட பேச்சு இருக்க, இதுக்கு மனமே சரியில்லை. நான் சொல்லட்டேன், மனம் சரியில்லாட்டி ஒன்றுமே சரியில்லை. எங்கட மனம் புதிதாக்கப்பட்டு அது கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு போய் கடந்து வந்தாலே தவிர ஒரு ஒரு காரியத்தை நம்பி சொல்ல முடியவில்லை, ஒரு காரியத்தை மனம் திறந்து பேச முடியவில்லை. மனம் திறந்த நண்பர்கள் சபைக்குள்ள இல்ல, மனம் திறந்த சிநேகிதர்கள் சபைக்குள்ள இல்ல. பாய திறந்து பேசின பிரச்சனை, முந்தின எரிச்சல், முந்தின பொறாம, முந்தின வஞ்சகம், முந்தின கோபம், முந்தின காரியங்கள் முந்தி என் இருதயத்தை நிறைத்திருந்தது. இப்பொழுதும் இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பலன்? அதனால் என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம்? என் மனம் மாறாத பட்சத்தில் நான் பைபிளை கையில கொண்டு திரியறதுல வெறும் நஷ்டம். ஒரு காரியம் சொல்லவா, வேதத்தை கையில வைத்துக் கொண்டு மனம் திரும்பாமல் இருக்கிற விசுவாசிகளின் நிமித்தம் திருச்சபைக்கும் தேவராஜ்யத்துக்கும் மிகுந்த நஷ்டம், மிகுந்த இடரல். மனம் சரியில்லை. வேதம் சொல்லுகிறது, அழுகிறவர்கள் உடனே அழுங்கள், சிரிக்கிறவர்கள் உடனே. எது இலவ நினைக்கிறீங்க, எது கஷ்டம்? அழுகிறவர்கள் உடனே அழுகிறது கஷ்டமா, சிரிக்கிறவர்கள் உடனே சிரிக்கிறது கஷ்டமா, எது கஷ்டம்? அழுகிறவனே அழுவது இலகு. ஒரு ஒரு செத்த வீட்டுக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா அழுக வந்துடும், காரணமே இல்லாம அழுவார்கள். எங்க ஊர்ல என்ன வாசல்ல வரையக்குள்ளேயே தொடங்கிடுவோம், ஐயோ சும்மாவே தொடங்கி அழுதுருவான். அழுகிறவனே அழுதுலாம். எங்க ஊர்ல ஒரு ஆட்சி செத்தா, அந்த ஆட்சிக்கு ரெண்டு மகள் மாறு இருந்தார்கள், அந்த மகள் மாறும் ஆட்சி மாறு ரெண்டா, அவ்வளவு ஆட்சி அவர். அந்த ரெண்டு ஆட்சிமார் இருந்தாலும் ஒரு ஆட்சி தான் அங்க இருந்த. அவருடைய அம்மா செத்து போனார்கள், அவர் நல்ல வயசு 90 மேல. அவர்கள் செத்து போன உடனே நாங்க எல்லாம் சேர்ந்து அடக்க ஆராதனை செய்து முடிச்சோம். செய்து முடிச்ச உடனே ஒரு ஆட்சி தான் இருந்தா, மச்சாட்சி வருகிறா. மச்சாட்சி வழியில வந்து கேட்டடிக்கு வந்த உடனேயே இந்த ஆட்சி சொன்னா, ஐயோ அவள் வாராள் அழுங்கோடி என்று அப்ப எல்லாரும் அழுதார்கள். ஓண்டு எல்லாரும் அழுதார்கள். அழுதவொடனே இந்த ஆட்சியும் வந்து ரெண்டு ஆட்சியும் கட்டி பிடித்து அழுதார்கள். ஐயோ போயிச்சா, சும்மா எனக்கு தெரியும் அது ஒன்றுமே இல்ல, செத்த உடனே அழுவணும். அப்ப அழுது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அழுதுச்சு. வந்த ஆட்சி நின்ற ஆட்சிய பார்த்து சொன்னா, செத்த ஆட்சியில சங்கிலி எடுத்து போட்டுட்ட என்ன? அவக்கு வந்த உடனே கண் போனது அந்த சங்கிலியில. அப்ப நான் சொல்றேன், அழுகிறவள் உடனே அழுதுடலாம். சில பேருக்கு சில பேர் அழுத பார்த்து அழுக வந்துடும், கண் கலங்கிரும் உடனே ஒப்பாரி என்ற ஒப்பாரி என்ன விதமா எந்த ராகத்திலும் அழுவார்கள். ஆனா தேவ பிள்ளைகள் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சிரிக்கிறவனோட சிரிக்கலாள். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பிள்ளைக்கும் பக்கத்து வீட்டு விசுவாசிய பிள்ளைக்கும் எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாமிலே பக்கத்து வீட்டு பிள்ளை நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு, என்ற பிள்ளை குறைவா எடுத்துட்டு. எப்பயாவது இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே சோஸ்திரமப்பா, அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை நல்ல மார்க்ஸ் எடுக்க வைத்தீரு, இப்படி ஒரு நாளைக்கு என்னுடைய பிள்ளையும் எடுக்கும், பரவாயில்ல ஆண்டவரே, அதுக்காய் சோஸ்திரம். என்றைக்காவது நீங்க சொல்லிருக்கீங்களா? சொல்லவே மாட்டீங்க. நான் சொல்றேன், உங்களோட கார் பழுதாகி பழுதாகி ரோட்ல நிக்கக்குள்ள பக்கத்தில் இருக்கிற விசுவாசி புது கார்ல அவுட்டோ வான்ல போகுது, பார்த்து சொல்லுவீங்களா, அல்லேலூயா ஒட்டாண்டி மாதிரி? மனம் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். சரி, அப்படி வேணாம், இன்னொரு ஸ்பிரிச்சுவல் அடுங்க. இன்னொரு திருச்சபையில 50 பேர் நான் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்றால், அல்லேலூயா கர்த்தாவே, நீ எவ்வளவு நல்லவர், அந்த சபையை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறீர் சொல்றீங்களா? என்ன சொன்ன என்ன சொல்லுங்க, என்ன எங்களுக்கு தெரியுங்க.
நான் இதயங்களோடு பேசுகிறேன். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், எனக்கு இப்படித்தான் பிரசங்கம் வரும். இருதயம் மாறாத கிறிஸ்தவ வாழ்வு சபைக்கு நஷ்டம். முந்தி பைபிள் இல்லாத பொல்லாதவர்கள், இப்ப பைபிளோட பொல்லாதவர்கள். முந்தி பைபிள் இல்லாம கோவக்காரர், இப்ப பைபிளோட கோவக்காரர். முந்தி எரிச்சல் பொறாம பைபிள் இல்லாம, இப்ப பைபிள் கையில். நான் கேட்கிறேன், என்ன மாற்றம்? என்னத்தை அசைக்க போகிறோம்? ஒரு காரியம் நான் கேட்கிறேன், என்றைக்காவது கணவன் மார்கிட்ட கேட்கிறேன், என்றைக்காவது கூட மனைவி ஒரு நாள் வாயத்திறந்து நீர் ஒரு தேவ மனுஷன் என்பதை நான் காண்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்களா? அதே மாதிரி சிஸ்டமார்கிட்ட நான் கேட்கிறேன், உங்களோட ஹஸ்பண்ட் மார் சொல்லியிருக்கிறார்கள், நீ ஒரு ஜபத்தாய் என்பதை நான் காண்கிறேன். கேட்டவுடனே எப்படி வைஃப் எப்படி இருக்கிறான்? ஐயோ, எல்லாம் நல்ல மாதிரி வாய் அடக்கிடாம கிடக்கு பாச. வைஃப் மாட்ட கேளுங்க, அந்த சரிவர வேலைக்கும் போவதில்ல, போனாலும் சம்பளம் இல்லை, வீட்டில் பிள்ளைகள் எப்படி எப்படி இருக்கிறான்? பிள்ளைகள் நல்லா இருக்கு, அதுகள் பிள்ளைகளா இருக்கு. நான் உடனே அப்படியே சொல்றாங்களுக்கு வாயை பத்தி சொல்றது, பிள்ளைகளா அவர்கள் தெய்வங்கள், கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள். நல்ல வார்த்தையே தேவ பிள்ளையோட வாயில வார இல்லை. காலம் எழும்பேக்குள்ளேயே என்னவோ தெரியாண்டைக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படித்தான் இருக்கு. காய்ச்சல் வரப்போது போல இருக்கு, வந்துடும். சபை போற போக்கே சரியில்லை, சுடுதண்ணியால வாய கழுவு. ஊழியக்காரரை குறிச்சு நல்லது வெளியே காய்க்கிறீங்களா? எங்கட சபையில நான் இப்ப 6 மாசமா 8 மாசமா இதைத்தான் பேசிக்கொண்டிருக்கு. எங்கட சபையிலையும் பெரிய வாயல் இருக்கு, என்னத்தை ஏதாவது கதைக்கலாம். ஆனா அந்தந்த நேரத்தில் வாயை திறக்கக்குள்ள இந்த ஜீவ அப்பத்தை எடுத்து நான் வாயை அடைச்சு வச்சிருக்கேன். அர்ராத்த பான கவ கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சிருக்க. வாய் சரியில்லை, அறிக்க சரியில்லை, சொல்ற காரியம் சரியில்லை. நான் சொல்லட்டா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அது அர்த்தம் என்ன தெரியுமா? நீ உள்ளுக்குள்ள எப்படி வாழ்றியோ அப்படி வாழ்ந்து நல்லா இரு. எப்படி இருக்கிறோம் உள்ள அப்படிதான் வெளியே இருப்போம். மனம் புதிதாக வேண்டும், ஒரு வித்தியாசம் வேண்டும், இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். மற்றவர்கள் பார்த்து சொல்லணும், இவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை நான் காண்கிறேன். என்னத்தை சொல்லுவார்கள்? உங்களோட வேலை செய்கிறவர்கள், உங்களோட பழகினவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சபைக்குள்ள இருந்து குற்றம் கதைக்கிறது, குறை கதைக்கிறது. இந்த குறை கதைக்கிறவர்களுக்கு நான் வச்சிருக்கிற பேர், அவர்கள் குறை கதைப்பவர்கள், குஷ்ட ரோகிகள். ஏன் தெரியுமா அந்த பேரை நான் வச்சிருக்கேன்? அவர்கள் சபைக்குள்ள பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டியவர்கள். ஏன் அதிலும் குஷ்டரோகத்தை நான் சொல்லுகிறேன்? குஷ்டரோகிகள் உடம்புல சொறி வந்தால் சொறிவார்கள். சொறி வந்தா என்ன செய்வோம்? என்ன செய்வோம் சொல்லுங்க? சொறிவோம். எஸ், நல்ல வெளிப்பாடு. சொறி வந்தா சொறிவோம். சொறியக்குள்ள எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. சொரியக்குள்ள முகம் எல்லாம் மாறும் தெரியுமா? அப்படியா? ஒரு வீட்டை போன ஒரு ஐயா இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு முன்னால் ஒரு ஸ்டூல்ல 2 தடி வச்சிருக்கு. அந்த தடியில தொங்கல இப்படி ஒரு கை இருக்கு, 2 எப்படி கையோட தடி. நாங்கிட்ட என்ன இது சொரியது? அப்ப என்னதுக்கு 2 நேரமும் சொரியலாம், ஒரே நேரத்தில் 2 இடத்துல சொரியலாம். சில விசுவாசிகளுக்கு இன்றைக்கு அதுதான் வேலை. நான் சொல்றேன், நல்லா சொரியுங்கோ, ரத்தம் வரும். பிறகு சொரியுங்கோ, புண்ணாக்கும். பிறகு சொரியுங்கோ, நாச்சம் எடுக்கும். கொஞ்ச நாள் போக ஒருவனும் பக்கத்தில் வரமாட்டான். குறை சொல்ற வருதப்பா. எங்க சபையில அந்த கேங்கே இல்ல தெரியுமா? இப்ப அப்படி ஒரு குரூப் இல்ல. என்ன நான் விடுற இல்ல, படு கேவலமா தான் குறை சொல்றாங்களே நான் கதைக்கிறது. அவளுக்கு என்ன கணம் மாலையா போடுறது? படு படு மோசமா தான் நான் சொல்றது. அவர்கள் குறை எங்க சரியில்லை. ஒரு ஒரு காலம் இருந்தது எனக்கு, சேர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சா போதும், முடிஞ்ச உடனே குறை. அட்லீஸ்ட் சாம்பார்ல உப்பு இல்ல சொல்லித்தான் விடுமது. ஒரு ஒரு மலர் குடுக்கே இல்லாது, ஒரு அமாச்சம் கொன்றே இல்லாது, ஒரு ஆசீர்வாதம் கொன்றே இல்லாது. நான் கேட்கிறேன், இந்த கழுப்புதலுக்காக திரும்ப சோம் பண்றீங்க இந்த சேர்ச்சில்? ஒருத்தன் சோம் பண்ற இல்ல, சோம்பா கையூத்தி காட்டு இந்த சபையில் எழுப்புதல். ஓகே, பலர் கை வைத்த இல்ல, நீங்க ஜெபிக்கிறது இல்லையா? இந்த ஜோம் பண்ணுங்க, ராமேன் சொல்லுங்க. சரி, இந்த எழுப்பு அல்ல, திடீரென்று இந்த சபைக்கு ஒரு நூற்று கணக்கில் ஆண்டவர் ஆத்துமாக்கள் அனுப்புகிறார். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், வருகிற ஆத்துமாக்கள் உங்கள்ட்ட என்னத்தை பார்த்து பழகுவார்? ஐம் சாரி பாஸ்டர், இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை பாஸ்டர் நெச்சோடனே கொண்டு வரலாமா சந்தோஷமா? இந்த இடத்துல அந்த இடத்துல சபையில் ஒரு மாற்றம் கொண்டிருக்காது. நான் சபைக்கு தூண் அசைய மாட்டேன். சில நேரம் நாங்க ஒரு அவசர அந்தரத்துக்கு ஓகே நீயும் பாடப்பாண்டு ஒரு ஆளை பாட விட்டுருப்போம், ஒரு குயரலையோ ஒரு பாடு. ஆனா அவருக்கும் அவருக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனா நாங்க கிருபையா கருணையா விட்டுருப்போம். ஆனா ஒரு நேரம் வரைக்குள்ள நல்லா பாட பாடக்கூடிய ஒரு வரைக்குள்ள ஒரு மாற்றம் செய்யக்குள்ள சந்தோஷமா சொல்லுவோம். நான் சொல்லட்டேன், ஒரு காரியத்தில் நீங்க விட்டு கொடுத்து இறங்கி பாருங்க, அதை விட ரெண்டு மூன்று நாலு மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வீட்டில் வேலைக்கு இருந்த யோசேப்பு அந்த வீட்டு வேலையை பரிசுத்தத்தின் நிமித்தம் அதை விட்டான். கட்ட எவ்வளவு கம்ஃபர்டபுள் பாருங்க, கஷ்டப்பட்ட அவனுக்கு எவ்வளவு அங்க இருந்திருக்கலாம். ஆனா பரிசுத்தத்தின் நிமித்தம் அதை விட்டுட்டு, கர்த்தர் நிமித்தம் விட்டுட்டு ஓடுங்க. கிடைச்சது சிறைதான், கிடைத்தது அவனுக்கு அவமானம் தான். ஆனா நான் சொல்றேன், அதுல இருந்து கர்த்தர் உயர்த்தினார். உயர்வு எங்க போய் நின்றான் தெரியுமா? இன்னைக்கு பாஸ்டர் எங்களுக்கு ஒரு ஒரு முடிவெடுக்கல, கூட்டனே வரைஞ்சு கட்டிவோ, அதுக்கு ஒரு கோஸ்ட் யாரு எனக்கு தெரியும் எங்க. எப்படி அப்படி எல்லாம் ஒரு காலம் நம்முடைய சபையில் இருந்தது. இப்ப கப்சி நான் சொல்லி இருக்கிறேன், இருந்தால் வார்த்தை கொப்பு கொடுத்து வாழ்க்கையில மாற்றத்தோடு போன் மாத்தி கதைக்கல எங்க சேர்ச்சில் தெரியுமா உங்களுக்கு? டோன் மாறக்கூடாது, லீடர்ஸ் மீட்டிங்ல டோன் மாறக்கூடாது. மாறினா வெளியே போய் தண்ணி குடிச்சிடுவான்னு சொல்லியிருக்கு. இது சங்கம் அல்ல, இது நாங்கள் உண்டாக்கி வச்சிருக்கிற ஏதோ ஒரு கடை பிசினஸ் அல்ல, இது கர்த்தருடைய திருச்சபை. ஒரு மேய்ப்பனை கர்த்தர் வைக்கிறார் என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தன்னுடைய திரள் கூட்ட மக்களை, லட்சக்கணக்கான மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டுமே. ஆனால் கர்த்தருக்கு முதல் தேவை ஒரு மனுஷன், ஒரு மேய்ப்பன். அப்ப அவன் அவனுக்கு அவனோடு தான் ஆண்டவர் பேசுவார், மோசையோடு தான் கர்த்தர் பேசுவார். அப்ப அவர் சொல்லும் போது இல்ல பாஸ்டர் நான் நிற்கிறேன், அது சரி வராது. பக்கத்தில் உள்ள சொல்லுங்க, மனம் புதிதாக வேண்டும். ஏன் பயப்படுறீங்க சொல்லுங்க? மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் அடையுங்கள். ஒரு புழு, எத்தனை பேர் புழுவை கையில் எடுத்து ரசிப்பீங்க? அழகா இருக்குமோ? இல்ல, அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அது மண் கூட்டுக்குள்ள போய் கொஞ்ச நாள் இருந்து அந்த மண் கூடு உடைந்த பிற்பாடு ஒரு வண்ணாத்தி பூச்சியாய் வரும்பொழுது எத்தனை பேர் அந்த வண்ணாத்தி பூச்சியை கையில் எடுப்பீங்க? இதுல சொல்லி இருக்குதே, புதிதாகுங்கள், மறுரூபப்பட்டு நீங்கள் புதிதாகுங்கள் என்று மூல மொழியில சொல்லப்பட்ட அர்த்தம் அதுதான். ஒரு புழுவா இருக்கிற நீங்க பட்டர்ஃபிளையா மாறி வருகிற அந்த அதிசயிக்கத்தக்க மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாவதா? நீங்க ரட்சிக்கப்பட்டதால் எத்தனை பேர் ஆச்சரியப்படுகிறார்கள்? முன்பு புழுவை போல இருந்த நீங்க இப்ப பட்டர்ஃபிளை, சில பட்டர்ஃபிளை மாறி சேர்ச்சுக்கு வந்தது, இப்ப புழு மாறி நிற்கும். யாரும் கிட்ட போக முடியல, ஒன்னும் செய்ய முடியல. எத்தனை பேர் அப்படி ஒரு அதிசயிக்கத்தக்க மாற்றத்தோடு நிற்கிறீர்கள்? இந்த உலகத்துல நீ பார்த்து அதிசயப்படுற காரியம் என்னன்னு நீங்க கேட்டா, நான் மலேசியாவில் ட்வின் டவரும் போய் பார்த்தேன், பாரிஸ்ல ஐஃபில் டவரும் பார்த்தேன். நீ ஆச்சரியமான ஒரு காரியம் என்று சொல்லுவேண்டா, நான் சொல்றேன், நீங்க நம்பினா நம்புங்க. இந்த உலகத்தில் எனக்கு ஆச்சரியமான காரியம் நான் தான். ஏன் தெரியுமா? அவ்வளவு படுமோசமான ஆள் நான், கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். எனக்கு தான் தெரியும் அதனுடைய மாற்றத்தின் வலிமை. நாங்கள் மாற வேண்டும். சத்தமா ராமேன் சொல்றேன், நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் மாறினா புதுசா வர்றவர்கள் தானாய் மாறுவார்கள். நாங்கள் மாறினால் சமுதாயம் தானாய் மாறும். நாங்க மாறினால் தானாய் பிள்ளைகள் மாறுவார்கள். பிள்ளைகளிட்ட போய் சொல்லி கொடுக்கறதே தாய் தப்பு தான். வீட்டில் நின்று கொண்டு இல்லை என்று சொல்லி, இல்லை என்று சொல்லி, அதுக்கு தெரியாது போய் சொல்லு, அது ஓபன் தான். ஆனா அதுக்கு சொல்லி கொடுக்கறது நாங்க தான். அம்மா இல்லை என்று சொல்லு, எத்தனை மார்க்ஸ் கேட்டா கொஞ்சம் கூட்டி சொல்லு. நாங்கள் சரியாயினால் எல்லாம் சரியா. ராமன் சொல்லுங்க, ஏற்கனவே சொன்ன ஆபரேஷன், மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக. அதான் வேதம் சொல்லுது, பெரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிர. உள்ள எப்படி இருக்கிறோமோ அப்படி தம்பளியில் ஆசீர்வாதம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற காரியம் என்ன தெரியுமா? இந்த மனம் புதிதாகிறதுனாலே கிடைக்கிற நன்மை என்னென்றா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். இந்த உலகத்துக்கு ஒரு வேஷம் இருக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு நடை இருக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு உடை இருக்கு, உலகத்துக்கு ஒரு பாணி இருக்கு, உலகத்துக்கென்ற ஒன்று இருக்கு. அந்த வேஷத்தை தேவ பிள்ளைகள் போடக்கூடாது. ராமேன் சொல்லுங்க, அந்த வேஷம் போட வேண்டாம். தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும். சொல்லட்டா, ஏன் எங்கள் மனம் புதிதாக வேண்டும்? பிரதான காரியம் என்ன? கர்த்தர் பேசுகிறது அப்பதான் விளங்கும். கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார் என்பது என் மனம் புதிதாக்காவிட்டால், அதே மனுஷனாய் அதே பொல்லாதவனாய் நான் இருந்து கொண்டு தேவ சத்தம் எனக்கு விளங்கவே விளங்காது. அவருடைய சித்தம் விளங்காது. அதனால்தான் ஓட்டம், சம சமயம் ஓட்டம், தேசம் தேசமா ஓட்டம். போ இப்போ அங்க நிக்கிறது ஊழியக்காரம் இல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று தலையை காண, எனக்கு சொல்லுங்க தலையில கை வச்சு. ஏன்னா உங்களுக்கு விளங்காது. மனம் புதிதாக தான் எங்களுக்கு தேவ சித்தம் விளங்கும். கர்த்தர் எங்க வாழ்க்கையில என்ன சித்தம் வச்சிருக்காரு ஜொபிச்சு சொல்லுங்க. போய் தலையை கொடுத்து கொடுத்து எல்லார்டையும் கொடுத்து பாக்கு. நான் ஒரு தீர்க்க தரிசன ஒரு காரியம் சொல்லிட்டா, தீர்க்க தரிசனத்தை குறிச்ச ஒரு காரியம். தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தர் முதலில் உங்களோடு பேசுவார். பேசின காரியத்தை உங்களுக்கு தந்த மெய்ப்பனு கூட உறுதிப்படுத்துவார். பிறகு வேணும் என்றால் வெளியில இன்னும் ரெண்டு பேரோட உறுதிப்படுத்துவார். அது இல்லாம எல்லா இடமும் போய் தலையை கொடுக்காது. ஒருவர் சொன்னார், நான் வரங்களை நாடுகிறவன், வரங்களை ஊழியம் செய்ய விரும்புகிறவன், வரங்களை மதிக்கிறவன். நான் ஒருவர் சொல்லும் பொழுது சொன்னார், போய் நீங்களும் தலைய கொடுத்தீங்க, நான் கண்ணை மூடிச்சு அந்த ஆளும் ஏதாவது சொல்லிடும். என்ன சொல்லும் மகளே? உன்னை சுற்றிலும் இருளை காண்கிறேன். கண்ணை மூடிட்டு நின்றா இருளாத்தானே தெரியும். கொண்டு லைட்ட போடணும், இல்லாட்டி கண்ணை திறக்கும். கண்ட இடத்துல போய் தலைய கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சபை, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர், இது போதுமானது. போங்க, விசேஷமான நல்ல கூட்டங்கள், நல்ல காரியங்கள் போங்க. நல்ல ஊழியக்கால் வரும்பொழுது அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த திருச்சபையில கட்ட இது ஏன் மனம் புதிதாகணும் என்று பிரதானமா இந்த வசனம் சொல்லுதுண்டா, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னவென்று பகுத்தறியோணும். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லு. தேவ சித்தத்தை அறியணும்டா என்ற மனம் புதிதாக்கப்பட்டிருக்கும். என் மனம் புதிதாக ஆட்டி தேவ சித்தத்தை நான் அறியவே முடியாது.
ஒரு இலங்கை தேசத்துல பழைய காலத்தில் எங்கள்கிட்ட ஒரு ரேடியோ பெட்டி இருந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. அது சில நேரம் சைட்டில் தட்டினா தான் வேலை செய்யும். அதில் சேனல் பிடிக்கிற சரியான கஷ்டம். அப்படி பிடிச்சிருக்கி ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ்ச்சவை ரெண்டு ரெண்டு வர அதில் நிப்பாட்டும் திரும்ப அது போயிடும். பிறகு பிடிச்சு கொண்டு வருவோமே குவங்கலி சனஸ்தாவே சிங்களதேவன் சேவையா என்று சொல்லி துவங்க இப்படியே ஒவ்வொன்றா பிடிச்சு பிடிச்சி வந்து கடைசியில் நிற்கக்குள்ள அது நின்று எத்தனை பேர் இல்லைங்க அண்டனா வச்சிருந்துருக்கீங்க. அண்டனா கட்டி அந்த அண்டனாவை பார்த்து ஒரு ஆள் திருப்புவார், உள்ளுக்கு இருந்து ஒரு ஆள் சொல்லுவார், ஆ வந்துச்சு சாரியா படம் வருது, ஓ கலங்களா வருது, அப்படி எம்ஜிஆர் வந்த மாதிரி இருக்கு போயிட்டான், சரி சரி வருது போகுது வருது போகுது அப்புறம் அப்படி இந்த பூச்சியா தெரியும். அதையே பார்த்துக்கொண்டு எவ்வளவு நாள் போயிருக்கேங்களுக்கு நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன். அநேகருடைய ஜபாரையில் தான் நடக்குது இன்னைக்கு. ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு, ஏதோ சிகிச்சை சத்தம் கேட்டு அப்படி கூட இன்றைக்கு இல்ல. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீங்க ஜெபாரையில போயிருந்து ஜெபம் பண்ணிச்சு வெளியவரைக்குள்ள கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை இன்றைக்கு பேசினார். வேதத்தை வாசிச்சு முடிஞ்சோடனே கர்த்தர் எனக்கு இந்த வெளிப்பாட்டை இன்றைக்கு தந்து என்னோட பேசினார். நான் சொன்ன காரியத்துக்கு கர்த்தர் பதில் சொன்னார் என்று நெஞ்சில கை வச்சு எத்தனை பேர் வந்திருக்கீங்க. ஜெபாரைக்கு போன உடனே முழங்கால் படிட்டு ஆண்டவரே நான் போகிறேன் ஆசீர்வதியும், நான் வருகிறேன் ஆசீர்வதியும், நான் சோசியல் ஆண்டுக்கு போகிறேன் அந்த ஆபீசரோடு பேசும், நான் அந்த ஆண்டுக்கு போகிறேன் நீ பார்த்துக்கொள்ள, நான் வீட்டை விட்டு போறேன் அவர் தான் வாட்ச்மேனும் எனக்கு அவர் தான் செக்ரட்டரி எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆண்டவரே பிள்ளை பள்ளிக்கூடம் போறான் பார்த்துக்கொள்ளு, கடங்காரம் வீட்டை வரப்போறான் ஏதாவது செய்யும் இப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டவரும் ஏதாவது பேசுவோம் என்று வாய் திறக்க ஆண்டவருக்கு ஒரு சத்தம் கேட்கும். என் ஆத்மாவையே கத்தரை சோசனை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. அதுக்கு இடையில பாட்டு வேறு சிரியுங்கள் அண்ட் சிந்தியுங்கள். எத்தனையோ பேர்த்த ஜெபார் அண்டைக்கு இப்படித்தான் போய் சொல்றேன். சரியான சேனல்ல இல்ல. அந்த சேனல் சரியா இருந்தால் அவரை போல நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருப்போம். அவரோடு இருக்கிற உறவு சரியாய் போய்கொண்டிருந்த நாளுக்கு நாள் அவரை போல மாறிக்கொண்டே இருப்போம். அதுதான் எங்கட லாங்குவேஜ் இன்னும் மாற இல்லை. அதுதான் எங்கட அவிசுவாச வார்த்தைகள் இன்னும் மாற இல்லை. அதனாலதான் இன்னும் எங்களுடைய அறிக்கைகள் மாற இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் தேவன் பேசுவதை போல பேச வேண்டும். பேசுறீங்களா? ஒரு மனுஷியான ஒரு ஆளோட கதைச்சிட்டு திரும்பி போய் வீட்டை செக் பண்ணி பாருங்க, இயேசு இப்படி பேசியிருப்பாரு, இயேசு இப்படி குறை கழிச்சிருப்பாரா, இயேசு இப்படி குற்றம் சாட்டியிருப்பாரா, இயேசு கிறிஸ்து இப்படி பேசியிருப்பாரா? அவர் பேசினதை போல. அதுதான் மாற்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். பதினொன்று 23-24 வாசிங்க.
சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கோட்டுக்கொள்வீர்கள் என்று எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நான் இதே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுகிறேன் என்றால், உள்ளுக்குள்ளே தேவனோடு வாழ்கிற வாழ்வு சரியாக சரியாக என் மனம் புதிதாக புதிதாக எனக்குள்ளே இருந்து வாழ்கிற வார்த்தையிலே வல்லமை உண்டாகும். நான் ஒரு வீட்டுக்கு போய் சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டிலே தங்கும். ஒருவரை கண்டு கையை கொடுத்து நான் உற்சாகப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை அவனுக்குள்ளே ஜீவனை உண்டாகும். நான் கேட்கிறேன், உங்களை யாராவது சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா அவர்கள் என்ன நிலைமையில போகிறார்? சில விசுவாசிகள் ரோட்ல காணவே கூட கண்டா ஒளிஞ்சிடும். ரெண்டு பேருக்கு சந்தித்துக் கொண்டார்கள். ஒருவர் சொன்னார், ஐயோ ரெண்டு மூன்று நாளா ஒரே நெஞ்சினோம். உடனே கேட்கிறவர் அவர் ஒரு MBBS, உடனே கேட்டார் இடது பக்கமா வலது பக்கமா? இடது பக்கம் தான். ஓ, இடது பக்கம் சரியான டேஞ்சர். இப்படித்தான் இருந்து எங்க சித்தப்பா ரெண்டு கிழமைக்கு போய் செத்து போனாரு. சும்மா நோவோட வந்தது பெரும் நோவோட போகுது. சில விசுவாசிகளை கண்டா இப்படித்தான் நிலைமை. என்ன விசாகரே இன்னும் ஐயோ பிடிச்சி ஏத்துறாங்களாம் இல்லோ. ரொம்ப நாள் எங்க வீட்டு பகுதியில் இருந்து குடும்பத்தை அப்படி இவர் விசாவுக்கு ஆண்டவரே எனக்கு தருவ ஒரு நல்ல வார்த்தை வரணும். பயப்படாதீங்க, கத்தர் காரியத்தை செய்வாங்க. நல்லது வராது வாயில். எங்க போறீங்க? உபாச கூடது என்னதுக்கு? ஒரு ஆராதனைக்கு போய் சண்டே சர்வீஸ்ல இருந்துட்டு வந்தா போதாத? எங்களுக்கு ஜீவனம் உண்டாக்குற வார்த்தைகள் எங்கள் வாயில் எப்ப வரும் தெரியுமா? என் மனம் உள்ளே புதிதாகினார். அப்பதான் ஆண்டவர் எக்ஸ்ட்ரீமா ஒரு காரியத்தை சொன்னார். இந்த மலையை பார்த்து நீ பேந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் ஆகும். அவ்வளவு பவர் இருக்குது எங்களுடைய நாவின் வார்த்தைக்கு, அவ்வளவு வல்லமை இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லக்குள்ள சொன்னார், என் பிதா சொல்வதை தவிர நான் ஒன்றையும் சொல்வதில்லை. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, அது போகும். ஆண்டவர் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரா? உண்மையை சொன்னார். எங்களுக்கு முன்னால் நிக்கிற மலை போன்ற எந்த பிரச்சனையை நான் பார்த்து சொன்னால் அது என்னை விட்டு போகும். எந்த மலையாயிருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருக்கட்டும், நான் கட்டளையிட்டால் அது போகும். ஆனால் மனம் நல்ல புதிதாகி பல வளர்ந்து இருக்கும். அப்ப வெளியாது நான் சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றும். உங்களுக்கு தெரியுமா, தாவீது கோலியாத்தை சந்திக்கும் பொழுது, அந்த கோலியாத்தை சந்தித்து 40 நாட்கள் சவுலும் அவனுடைய போர் வீரர்களும் கோலியாத்தை பார்த்து கோலியாத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இத்தனை எடை, இத்தனை ஈட்டி, இத்தனை கிலோ, இத்தனை இது, அவனுடைய ஷூ இப்படி, அவனுடைய உயரம், ஐயோ இவன்கிட்ட போன ஆள் சரி, இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனையாய் நிக்கிற மலை போல நிக்கிற பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை பற்றி பிரச்சனையே பற்றியே பேசுகிறார்கள். தாவீது வந்தான் பாருங்க, அவனுடைய பார்வை தேவன் பார்க்கிற விதமா இருந்தது. அவன் பிரச்சனையை பார்க்கல. கோலியா அவன் உயரமா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, அவனுடைய ஆயுதங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை, அவனுடைய வஸ்திரம் ஒரு பிரச்சனை எனக்கு கிடையாது. அவன் சொன்னா, இன்றைக்கு உங்க கழுத்தை வெட்டி பறவைகளுக்கு இறையா நான் கொடுப்பேன். நான் ஒரு காரியம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அவன் சொல்லக்குள்ள தாவீது கையில வாள் இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? பெண்ணு கட்ட போல வச்சு கழுத்தை வெட்டுறது. தாவீது பார்த்தது என்ன தெரியுமா? ஆஹா, உன்னட்டு நல்ல வசதியான வாள் இருக்கு, வச்சுக்கோள் மகனே, உன் வாளால் உன் கழுத்தை வெட்டுவேன். நான் சொல்லட்டா, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய சவால் என்ன தெரியுமா? பிரச்சனையாலேயே பிரச்சனையை மேற்கொள்றது. எத்தனையோ இடங்கள்ல நான் ஒதுக்கப்பட்ட பொழுது, நான் தூக்கி எறியப்பட்ட பொழுது, நான் அவமானப்பட்ட பொழுது, நான் நிந்திக்கப்பட்ட பொழுது வேதனைப்பட்டேன். ஆனால் அது நல்லது. அதனால் தான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனா நான் நிற்கிறேன். நான் பிரச்சனையை பார்த்து பேசினேன், நீ இரு, உன்னை நான் மேற்கொள்ளுவேன். படையிலே ஆண்டவரும் சீசர்களும் போகும் பொழுது இவர்கள் புயலை பற்றி பேச, ஐயோ இப்படியே போனா கவுண்டர், நாங்க இப்படித்தான் மீன் பிடிக்க போகல, கவுண்டது எத்தனையோ பேர் செத்து, இதை பற்றி பேசி கடைசியில ஐயோ உயிர் போகுது என்றார்கள். ஆண்டவர் எழும்பி காத்த பார்த்தாரா, எத்தனை மைல் ஸ்பீட்ல அடிக்குது புயல், எத்தனை மைல் ஸ்பீட்ல அடிக்கிறது, அலை எவ்வளவு தூரம் எழும்புகிறது, இதை எப்படி என்ன? ஒரு ஆராய்ச்சி கிடையாது, எழும்புன பிரச்சனை பார்த்தா இறையாதே அமைதலாயிரு, அமைதல் உண்டாயிடுச்சு. இத இந்த பாயிண்ட்ஸ் நான் ஒரு ஆப்பிரிக்கா சர்ச்சில் சொல்லியிருந்தா எழுந்து நின்று கை தட்டி நடனம் ஆடி இருப்பார். நீங்க ஆமேன் கூட சொல்ல, சத்தமா ஒரு ஆமேன் சொல்ல. உங்களுக்கு முன்னால நிற்கிற பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம், அதை பார்த்து சொல்லுங்க, அவுட் இன் ஜீசஸ் நேம், அது போயே ஆகும். இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா சொல்வதை தவிர நான் எதையும் சொல்வதில்லை. யோவான் 8 நீங்க வீட்டை போய் வாசிங்க. நான் வேற எதையும் நான் பேசுவதில்லை, என் சுயமாய் நான் ஒன்றையும் பேசுவதில்லை, அவர் சொல்லுவதைத்தான் நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பிதா சொல்வதை சொன்னதினால், அவர் மனநிறைவோடு இருந்ததினால், அவர் ஒரு வார்த்தை சொல்ல காரியங்கள் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் சொன்னால், நீங்க பிசாசினால் உண்டானவர்கள், பரிசேசர் பார்த்து சொல்லும்போது சொன்னார், உங்க சொந்தத்தில் இருந்து நீங்கள் பேசுகிறீர்கள், பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான், அவன் அவனுடைய சொந்தத்தில இருந்து பேசுகிறான். உங்களுக்கு காரியம் சொல்லட்டா, நாங்க பேசுகிற அநேக காரியங்கள் சரியா இருக்கும். சொல்ற வடிவாக்காவணி, நாங்கள் பேசுகிற அநேக காரியங்கள் சரியா இருக்கும், ஆனால் அது சத்தியமாயிருக்காது. திரும்ப சொல்லுகிறேன், நாங்கள் பேசுகிற, வாதாடுகிற, நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து வச்சு நியாயம் பேசுகிற பல காரியங்கள் சரியா இருக்கும், ஆனால் அது சத்தியமாயிருக்காது. அப்போஸ்தலன் பேதுரு ஆண்டவர் கேட்டார், என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், நான் யார் என்று சொல்லுகிறார்கள். இப்ப நான் நாளைக்கு தான் கேட்பேன், அக்காவுக்கு போன் அடிச்சு கேட்பேன், என்னை பற்றி என்ன சொன்னார்கள், இவனை நீ எடுக்கக்கூடாது என்று சொன்னார்களா, பாஸ்டருக்கு பேசினார்களா, என்னை குறித்து என்ன, இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு விருப்பம் வந்து என்னை பற்றி என்ன யார் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை சொல்லும் பொழுது பேதுரு டக்கன் திடீர் என்று சொன்ன, நீர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பாராட்டு, மாம்சம் ரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை, பேதுருவே பரலோகமே உனக்கு இதை வெளிப்படுத்திச்சு. நல்லது, நல்ல வெளிப்பாடு, நல்ல உற்சாகம். கொஞ்ச நேரத்தால் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், நான் ரத்தம் சிந்த வேண்டும், நான் மரிக்க வேண்டும், மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்கணும். பேதுருக்கு கோபம் வந்துச்சு, சொன்னான், நோ, நீர் அப்படி போகக்கூடாது, நீர் அப்படி மரிக்க கூடாது. நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், இப்ப நாம் போற இல்லாட்டி போகும்ல, உங்களை பாஸ்டரை பிடிச்சி சிலுவையில் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு, நீங்க யார் ஆமதிப்பீங்க, யாரோ சம்மதிப்பீங்களா, தனியை கூட்டிக் கொண்டு போய் கூட்டமா சேர்ந்து லீடர்ஸ் ஆச்சு சொல்லுங்க, பாஸ்டர் போக வேண்டாம், நீங்க வெளியே போக வேண்டாம், உங்களை அது சரிய பேதுரு செய்தது சரியோ பிள்ளையோ, சொன்னது சரியோ பிள்ளையோ சொல்லுங்க, மனசாட்சியின்படி பேதுரு செய்த சொன்னது சரியோ பிள்ளையோ, சரி சரியா இப்படி செய்யணும் இல்லையா இப்படி சொல்லணும், சரியோ பிள்ளையோ, சரி. அப்ப ஆண்டவர் உடனே, பேதுருவே சபாஷ், நீ நல்ல காரியத்தை சொன்ன, நீ எவ்வளவு அன்பா இருக்கிறாய் என்னில சொல்ல, என்ன சொன்ன, இந்த வசனம் வேண்டாம், பாடம் இல்ல, ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை கேளுங்க, பாடமே இல்ல, நான் ஒன்று செத்தான் அப்பாலே போ சாத்தானே பாடம், ஏன்னா லாங்குவேஜ்ல முதல் கற்றுக்கொள்றது கட்ட வார்த்தையில தெரியுமா, அப்பாலே போ என்ன முடிஞ்சு, இப்ப தெரியாத மாதிரி இருக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும், அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தான் என்றார் ஆண்டவர். உங்களுக்கு தெரியுமா, பாஸ்டர்மாரோடு அநேகம் பேர் வந்து கதைக்கும் பொழுது மனதில் நாங்க சொல்லிடுவோம், அப்பாலே போ சாத்தான். பேதுரு கதைச்ச காரியம் சரி, பேதுரு போய் ஆண்டவர்கிட்ட சொன்னது சரி, அவன் சொன்னது சரி, ஆனால் சத்தியம் இல்லை. மலையை பார்த்து பேசண்டாரு, சில நேரம் நாங்க பேசுறது சரியா இருக்கும், மலை அசையாது, மன்னிக்கணும், கொஞ்சம் லோவான தமிழ்ல நான் சொல்றேன், மனம் சரியில்லாம மலையை பார்த்து என்ன, மண்ணாங்கட்டிய பார்த்து சொன்னாலும் அசையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றேன் விளங்க, மனம் சரியில்லை, மாற இல்ல, கர்த்தரின் பக்கமா அது இல்ல, சரியான இடத்துல அது இல்லை என்றா என்ன கத்து கத்துங்க. ஒரு காரியம் கேட்கிறேன், லாசரோட கல்லறைக்கு முன்னால நின்று ஆண்டவர் ஏன் லாசருவே வெளியே வாண்டு சொன்னார், ஏன் லாசர் என்று பெயர் சொன்னார், ஒரு பரிசுத்தவான் சொன்னார், வெளியே வாண்டா கல்லறையில் உள்ள எல்லாம் விழுந்தி வந்துருமா, அந்த பேர்டுக்கு அவ்வளவு பவர், பெயர் சொல்லாம வெளியே வாண்டா எல்லாரும் விழுந்தி ஐயோ வந்துட்டோம், நோ, பேர் லாசர் மட்டும்தான் கம் அவுட், அவ்வளவு பவர், ஒரு வார்த்தை தொட்டு குணமாக குணமாகறான். நாங்க வருத்தத்துக்கு ஜெபம் பண்ண வந்தவன ஜெபம் பண்ணதுல எத்தனை பேர் வருத்தம் ஆயிட்டாங்க, அவ்வளவு அட்டகாசம் வந்தால பிடிச்சு, அவ்வளவு தலையை போட்டு உள்ளுப்பி சோமான, சிம்பிள், உள்ளான மனம் கர்த்தருக்கு முன் சரியா இருந்தால் சின்ன வேட்ல பெரிய காரியம் நடக்கும், சின்ன வேட் போதும். இயேசு கிறிஸ்து பாருங்க அவருடைய ஜெபங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் சொன்ன காரியங்களை கவனிச்சு பாருங்க, சின்ன பெரிய காரியங்களை நடப்பிக்கும், பேசுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, நாங்கள் பேசுவதெல்லாம் ஒரு நாளும் சரியாய் பேசுகிற எல்லாம் சத்தியமா இருக்காது. சில நேரம் போது உங்களுக்கு சொல்ற சில ஆலோசனைகள் சத்தியத்து கூட சொல்லும் பொழுது உங்களுக்கு அது பிள மாதிரி தெரியும், இது சரி வராது போல தெரியும். ஒருவர் சொன்னார் வந்து பாஸ்டர் இந்த மகளுக்கு கல்யாண வீடு 50,000 ரூபாய் வேணும் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் கேட்டார் உங்க கையில இப்ப எவ்வளவு இருக்கு? 5,000 ரூபாய் இருக்கு. அவர் சொன்னா அதை காணிக்கையா பொடுமிச்சா எல்லாம் சரியா வரும், இது சரியோ பிள்ளையோ? வைத்தறிச்சல் வருமோ இல்லையோ மனுஷருக்கு? சில நேரத்தில் அப்படித்தான் எனக்கு சரியான கஷ்டமுங்கோ, வர்ற காசும் வர இல்ல, சோசம் நிப்பாட்டினா ஆவைசாமும் தருது இல்ல, சம்பளத்திலேயும் பிரச்சனை, இப்படியே சொல்லிக்கொண்டிருக்க பாச எல்லாம் நிதானமா கேட்டு வந்துட்டு கடைசியா கேப்பா கசமமா ஒழுங்கா போடுறீங்களோ, உண்மையா எரிச்சல் வருமோ இல்லையோ? நான் என்னவோ இதுல வந்து ரெண்டு கேட்டு நிக்கிறேன், நீ வரைக்கும் இதை விட்டா போற. நான் சொல்றேன் அது அவர் சொல்றது சத்தியம், நான் சொல்றது சரி. நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? நீங்க போய் சொன்னது சரி, நான் என்ன செய்ய? அது சரியான சத்தியம் இல்லை. ஏதாவது ஒன்று பேசினா பாருங்க சத்தியத்தில் இருக்கான் வேதத்தின்படி அது சரியா? எங்களுக்கு ஆதாரமே வேதம் தான். நாங்க ஆறு வேதக்காரர், எங்களுக்கு ஆதாரமே வேதம் தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எழுந்து நாங்கள் ஜெபத்தோடு முடிக்க போறோம்.